அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரிய மைக்கேல். இட்லிப் மாகாணத்தில் நடத்தப்பட்ட நச்சுவாயு தாக்குதல் என்று சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் குறைந்தது 58 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சிரியாவின் வடபகுதியிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டோரில் பெரும்பாலோர் பொதுமக்கள் என்று மனித உரிமைகளுக்கான சிரியா கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கான் ஷவ்கான் நகரில் நிலவும் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், காலை 6:45 மணிக்கு இந்த தாக்குதல் தொடங்கியதாகவும் உள்ளூர் ஆம்புலன்ஸ் சேவை அதிகாரியான முகமது ரசூல் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பலர், பெரும்பாலும் குழந்தைகள், தெருக்களை திக்கு முக்காடுவதாக அவர் கூறியுள்ளார். சிரியாவில் நடத்தப்பட்டுள்ள சந்தேகப்படும் நச்சு வாயு தாக்குதலுக்கு சிரிய அரசு முக்கிய பொறுப்பேற்க வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. அரசு மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அல்ல, அவர்களை பாதுகாக்கின்ற கடமையை பெற்றிருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கை தலைவர் ஃபெடரிகா மொகரனி கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு அவை கூட்டப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. துருக்கி அதிபர் ரசீப் தயிப் எர்துவான் சிரியா அரசின் ஆதரவாளர்களை முக்கியமான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த விடயம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய விமானங்கள் பொறுப்பல்ல என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு காரணமான கிர்கிஸ்தானைச் சேர்ந்த முக்கிய சந்தேக நபரை 22 அக்பர் சென் ஜாலிலோவ் என்று உறுதி செய்திருப்பதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடவியல் சாட்சியம் மற்றும் பாதுகாப்பு கேமரா பதிவுகள் ஆகியவை இந்த நபரை வெடிக்காத இரண்டாவது கருவியுடன் தொடர்புடையவராக காட்டுவதாக புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர். அவர் தற்கொலை தாக்குதல்தாரியா அல்லது குறித்த நேரத்திற்கு முன்னர் குண்டு வெடித்திருந்தால் அவர் கொல்லப்பட்டிருப்பாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்த தாக்குதல் சிரியா மீதான ரஷ்யாவின் கொள்கைக்கு பழிவாங்குவதற்காக நடத்தப்பட்டதாக அனுமானிப்பது குறை காணுவது கீழ்த்தரமானது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் ஒன்றை மூடிவிடச் செய்யும் சர்ச்சைக்குரிய சட்டம் ஒன்றை கங்கேரிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. விக்டர் ஓர்பானி தேசியவாதி அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே பதிவு செய்யப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்கள் அரசின் அனுமதி இல்லாமல் பட்டங்களை வழங்குவதற்கு தடை விதிக்கிறது. மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். முற்போக்குவாதத்தின் கோட்டையாக இந்த பல்கலைக்கழகம் பார்க்கப்படுகிறது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
தலைநகர் பெய்ஜிங்கிற்கு வெளியே புதியதொரு குடியிருப்பு மற்றும் தொழில்துறை பகுதியை ஏற்படுத்த சீனா எடுத்துள்ள முடிவை அடுத்து அந்த பகுதிகளில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மனைப்பிரிவுகளை வாங்கி வருகின்றனர். சனிக்கிழமை இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டவுடன் சியோங்கான் புதிய பகுதி என்று அறியப்படும் இடத்தில் நிலங்களின் மதிப்பு அதிகரிக்க துவங்கியது. எனவே மனை விற்பனையை நிறுத்தி வைத்து உள்ளூர் அதிகாரிகள் ஆணையிட்டுள்ளனர். முன்னேறிய தொழில்நுட்ப வர்த்தக முனையம் மற்றும் 1960களில் சீனாவின் தென்பகுதியில் ஷென்சென் நகரம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்ததைப் போல ஷியோன்கான் உருவாக வேண்டுமென சீன தலைவர்கள் விரும்புகின்றனர். தென்னாப்பிரிக்காவை ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் முக்கிய கூட்டாளியான வலிமைமிக்க தொழிற்சங்க கூட்டமைப்பான கொசாட்டு அதிபர் ஜேக்கப் சூமாவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரியுள்ளது. இன்னொரு கூட்டாளியான தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி சூமா பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஏற்கனவே கூறியுள்ளது. கடந்த மாதம் மிகவும் மதிக்கப்பட்ட நிதியமைச்சரை பதவியிலிருந்து விலக்கியதை அடுத்து அதிபருக்கு அழுத்தங்கள் அதிகமாகி வருகின்றன. தன்னுடைய முடிவை நியாயப்படுத்தி உரையாற்றியுள்ள சூமா நாடு ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
எதிர்க்கட்சியின் கும்குரியட் செய்தித்தாளின் செய்தியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் குழுவினரை தீவிரவாதத்தோடு தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களுக்கு 43 சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று துருக்கி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். சமய சார்பற்ற இந்த செய்தித்தாள் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் வலுவாக மறுத்துள்ளது. கடந்த ஆண்டு தோல்வியடைந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னால் இருப்பதாக கூறப்படும் அமெரிக்காவில் வாழும் மதகுரு ஃபெத்துல்லா குலனின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த செய்தித்தாள் உள்ளதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஹாங்காங்கில் $71 மில்லியன் தொகைக்கு ஏலமிடப்பட்டுள்ள அரியதொரு இளஞ்சிவப்பு வைரம் ஏலத்தில் விடப்பட்டுள்ள ரத்தினக்கல் விற்பனையில் வரலாற்று பதிவை உருவாக்கியுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.